السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حب الله أما بعد. إن قلبي نلايتين قوربا أذيبا أبرك لي آسرية كردهي كري أفا مطلن كردهي أذيبا لي பாடசாலையின் அபிவிருத்தி சங்க நிர்வாகிகளே, பெற்றோர்களே, ஆசிரியர்கள் மகிழ்ச்சியாக ஒரு நாளை வருடத்தில் அவர்களுக்கென ஒதுக்கி கொடுத்து கொண்டாடுவதற்காக மற்றும் அவர்களுக்கு ஏனையோ கண்ணிய உபசாரம் செய்கின்ற ஒரு நாளாக உலகத்தில் பிரகடனப்படுத்தப்பட்டு கொண்டாடப்படுகின்ற ஒரு நாள். ஆனால் ஒவ்வொரு நாட்டிலும் வித்தியாசம் வித்தியாசமான நாட்களாக அது அமைந்திருப்பது அது ஒரு விசித்திரமாக இருக்கிறது. இந்தியாவில் செப்டம்பர் 5ஆம் தேதி, பெரும்பாலான உலக நாடுகளில் அக்டோபர் 5ஆம் தேதி, எங்களோட நாட்டில் அக்டோபர் 6ஆம் தேதி. ஆனால் நாங்கள் கொண்டாடுற இன்றைக்கு 7ஆம் தேதி புத்தகத்தில். ஆக நாள் அல்ல முக்கியம், அதனுடைய கருப்பொருள் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். இன்று மிகவும் சந்தோஷமாக இந்த இடத்திலே பல நிகழ்ச்சிகளிலே உங்களை நீங்கள் ஈடுபடுத்தியிருப்பது, உங்கள் மகிழ்ச்சியை பரஸ்பரம் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வது யாவும் உங்களுடைய கடமையிலே அல்லது பார்க்கிற உத்தியோகத்திலே உங்களுக்கு கிடைக்கின்ற ஆத்ம திருப்தியின் வெளிப்பாடு என்று நாம் சொல்லிக்கொள்ளலாம். அன்புக்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு ஆசிரியர் என்பவன் ஏதவே படிக்கப்பட்ட கவிதைகளிலே என்னென்னவில்லாமோ சொல்லப்பட்டது, அது மாதிரியான ஒரு பாரிய வேலையை செய்கின்றான் என்று நாம் படிக்கிறோம். மாணவர்களை மனிதர்களாக உற்பத்தி செய்கிற ஒரு மாபெரும் பொறுப்பு வாய்ந்த பணியை ஒரு ஆசிரியன் செய்து கொண்டிருக்கிறான் என்று சுருக்கமாக சொல்லி வைத்துக் கொள்ளலாம். இஸ்கந்தர் குல்கர்னைன் என்று ஒரு பெரியவரை பற்றி படிக்கிறோம். அலெக்சாண்டர் என்று, மகா அலெக்சாண்டர் என்றெல்லாம் படிக்கிறோமே. இஸ்கந்தர் குல்கர்னைன் என்பவர் முழு உலகத்தையும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் வைத்திருந்த ஒருவர். அவரை பற்றி குர்ஆன் சூரத்துல் கஹ்ஃபின் இறுதி பகுதியிலே பேசுகிறது. அவரிடத்தில் ஒரு சமயம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஆனால் கேள்வி மிகவும் சிக்கலான கேள்வி. கேள்வி என்னவென்றால், உங்களுடைய ஆசிரியர் உங்களிடத்தில் கண்ணியத்துக்குரியவரா, அதிக கண்ணியத்துக்குரியவரா, அல்லது உங்களுடைய தந்தை உங்களிடம் அதிக கண்ணியத்துக்குரியவரா? இந்த கேள்வி மிகவும் சிக்கலான கேள்வி. எப்பொழுது கேள்வி சிக்கலாக இருக்குமோ அப்பொழுது பதிலும் சிக்கலாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் பட்டன சொன்னார், என்னுடைய ஆசிரியர் அவர்தான் எனது தந்தையை விட அதிகம் என்னிடத்தில் கண்ணியத்துக்குரியவர். என்னுடைய ஆசிரியர் நிரந்தரமான எனது வாழ்க்கைக்கு காரணமாக அமைந்தவர். அதாவது எனது மறுமை வாழ்க்கை என்று ஒன்று இருக்கின்றது, அந்த வாழ்க்கைக்குரிய வழியை காட்டி தந்தவர் ஆசிரியர். எனது தந்தை இந்த உலக வாழ்க்கைக்குரிய காரணம், அதாவது என்னை பெற்று போட்டவர், பயாலஜிக்கல் ஃபாதர், அதாவது என்னை பெற்று போட்ட ஒரு தந்தை. ஆகவே எனது தந்தையை காட்டிலும் எனது ஆசான் என்றே அதிக கண்ணியத்துக்குரியவர் என்று சந்தர் குல்கர்னை அவர்கள் சொல்லி வைத்தது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் இரண்டு தந்தைகள் இருப்பார்கள். ஒன்று கற்றுக் கொடுத்த தந்தை, மற்றது நான் ஏற்கனவே சொன்ன பெற்று போட்ட தந்தை. பெற்று போட்ட தந்தை ஒருவர், அவர் அபுல் விலாதா, பயாலஜிக்கல் ஃபாதர். மற்றவர் அபுல் இஃபாதா, கற்றுக் கொடுத்த தந்தை. பெரியார் பேரறிஞர் அப்துல் ரவூப் அல் முனாவி ரஹிமஹுல்லா தன்னுடைய அருமையான நூல் ஃபைபுல் கதிரிலே, அபுல் இஃபாதா அவமு ஹக்கன் மின் அபில் விலாதா என்ற ஒரு கருத்தை சொல்லி வைத்துள்ளார்கள். அதாவது கல்வி கொடுத்த தந்தை, அறிவு போதித்த தந்தை, பெற்றெடுத்த தந்தையை விட உரிமையால் மகத்தானவர் என்பது அதன் பொருளாகும். பெற்றெடுத்தவருக்கு செய்ய வேண்டிய உரிமை, கொடுக்க வேண்டிய மரியாதையும் செய்ய வேண்டிய கடமையும், அது அவருக்கு சேர வேண்டிய உரிமைகள்,
அதே உரிமைகளை பார்க்கிலும் அதிகம் உரிமைகள் ஆசிரியர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட மாணவர்கள் செய்வதற்கு வேண்டியிருக்கிறது என்பதை அது உணர்த்துவதாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பொதுவாக ஒரு ஆசிரியர் நினைக்கப்படுவது என்பது முக்கியம். வாழும் காலத்தில் மட்டுமல்ல, அவர் இறந்ததற்கு பிறகு நினைக்கப்பட வேண்டும். ஆசிரியர் ஒருவர் நினைக்கப்படுவது என்பது மாணவர்களால் மட்டுமே அதிகம் சாத்தியப்படக்கூடியது. ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரை எப்பொழுது நினைப்பார் என்பது ஒரு கேள்வி. ஒரு ஆசிரியரை மாணவன் எப்பொழுது நினைத்து வாழ்வான் என்பது இந்த இடத்திலே நான் கேட்கிற ஒரு கேள்வி. பொதுவாக எந்த ஆசிரியர்கள் மாணவர்களின் இடையங்களிலே வாழ்கிறார்களோ அந்த ஆசிரியர்கள் மட்டுமே மாணவர்களால் என்றும் நினைக்கப்படுகிறார்கள். வெறும் ஒரு ஆசிரியர் தினத்தில் மட்டுமல்ல, வருடத்தின் சகல நாட்களிலும் மாணவர்களால் நினைக்கப்படுவார்கள். எந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு போதிக்கிறார்கள், மாணவர்களுடைய இதயங்களில் இடம் பிடித்துக் கொள்ளவில்லையோ அவர்களை மாணவர்கள் நினைத்து பார்க்க மாட்டார்கள். அப்படி நினைத்து பார்த்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நினைத்து பார்ப்பார்கள். எனவே மாணவர்களின் இதயங்களை வென்று நாம் கற்பிக்கிறோம் என்றால் நாம் வெற்றி பெற்ற ஆசிரியர்களாக இருக்கிறோம். நாம் நம்மை ஒரு சமுதாயத்திடம் இறந்த பிறகும் வாழ வைத்துவிட்டு போகிறோம். நமது இறப்பு அது ஒரு சாதாரண இறப்பாக இருக்காது, சந்தரி சந்தரியாக நினைக்கின்ற ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திவிட்டு போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நான் நேற்று ஒரு பெரிய கருத்தரங்கிற்கு சென்றிருந்தேன். 4 மனத்தியானங்கள் வெச்சு பண்ண வேண்டியிருந்தது. அது சுமார் 100 மௌலவிமார்களுக்கான கருத்தரங்கு. அக்குருணையிலே நான் வந்து சேர்த்து நான் 1:30 வந்து சேர்ந்தேன். அங்க போய் பார்த்தால் ஒருவர் வந்திருந்தார். அந்த கருத்தரங்கின் நோக்கத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவரை நான் காண்கிற வாய்ப்பு கிடைத்தது. அவர் எனக்கு 1983 வெறும் 6 மாத்திரமே ஓதி தந்திருக்கிறார். நான் கொழும்பிலே கற்கிற காலத்திலே குர்ஆன் மரணம் செய்து முடித்ததற்கு பிறகு அதனை திருப்பி பாடம் கொடுக்க வேண்டி இருக்கும். அந்த நேரத்திலே வெறும் 6 ஒரு குறுகிய காலம் கடமை பார்த்து விட்டு போனவர். அவர் வந்தார், நீங்கள் வருகிறீர்கள், இப்படியான ஒரு கருத்தரங்கை நடத்துகிறீர்கள், அதற்கு வளமாளராக வருகிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அதனால் பஸ் ஏறி உங்களை பார்க்க வேண்டும், உங்களுடைய கருத்தரங்கில் அமர வேண்டும், என்னுடைய ஒரு மாணவன் பேசுகிற விஷயங்களை நான் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்தேன் என்று கருத்தரங்கில் இறுதியில் சொல்லிவிட்டு போனார். இதுவெல்லாம் ஒரு ஆசிரியர் மாணவர் உறவு என்பது எங்கள் நானும் நீங்களும் இன்று வகுப்பறையில் காட்டுகிற உறவு அல்ல. ஒரு மாணவனை ஆசிரியர் நேசிப்பது, மாணவன் ஆசிரியரை நேசிப்பது என்பதெல்லாம் இந்த வகுப்பறை உறவுக்கு அப்பால் பட்டு இருக்கும் என்றால் அது உண்மையிலேயே ஆத்மார்த்தமான நேசிப்பாக, அன்பாக, கருணையாக இருக்கும். எனவே மாணவர்கள் ஆசிரியர்களின் இதயங்களிலே வாழ வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல ஆசிரியர்கள் மாணவர்களின் இதயங்களிலே வாழ வேண்டும். இந்த நிலை ஏற்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. எப்பொழுது நீங்கள் மாணவர்களின் இதயங்களை வெண்டாமல் படிப்பீர்களோ, ஒரு இலகுவான பாடத்தை படிப்பித்தால் கூட அவர்கள் அந்த பாடத்தில் கவனம் செலுத்த மாட்டார்கள். எப்பொழுது மாணவர்களின் இதயங்களை வென்று அவர்களுடைய இதயங்களிலே இடமெடுத்த நிலையை படிப்பீர்களோ, ஒரு கஷ்டமான பாடத்தை கூட கற்பிப்பதென்றிருந்தாலும் அந்த மாணவன் உங்கள் மீதுள்ள அன்பின் காரணமாக, உங்கள் மீதுள்ள பற்றின் காரணமாக அதனை படிப்பதற்கு முயற்சி செய்வான். ஆகவே பிள்ளைகளோடு நெருங்குங்கள், அவர்களுடைய அன்பை பெறுங்கள். இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சொல்வதற்கு விரும்புகிறேன். கொழும்பு பல்கலைக்கழகத்திலே நான் படிக்கிற காலப்பகுதி, எங்களுக்கு கற்றுத்தருகிற விரிவுரையாளர்களில் ஒரு முக்கியமான ஒருவராக இருந்தவர் மிஸ்ஸிஸ் ஐராம்கலி ரத்வஸ்தர். மிஸ்ஸிஸ் ஐராங்கனி ரத்வத்தை யார் என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், வில்லியம் கோபல்லா அவருடைய ஐந்து பிள்ளைகளில் ஒரு பிள்ளை. வில்லியம் கோபல்லா உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய இலங்கை குடியரசாக மாறுவதற்கு முன் இறுதியாக இருந்த கவர்னர் ஜெனரல், இலங்கை குடியரசாக ஆனதற்கு பிறகு முதலாவது நான் எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்டாக இருந்தவர். அவருடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளைதான் திருமதி ஐராந்தரி ரத்வத்தை, டாக்டர் மெக்கி ரத்வத்தை அவர்களை திருமணம் செய்திருந்தார்கள். இவர்கள் படித்து தருகிற காலம், அவர்கள் எங்களுக்கு படிப்பித்த முறை வகுப்பறைக்குள் மட்டுமல்ல, எங்களுக்கு எங்களுடைய வேலையை திருத்தி நாங்கள் எழுதி கொடுத்தவற்றையெல்லாம் திருத்தி கடைசியாக சில பல வேலைகளில் நாம் பார்ப்போம். டிவி இந்தி இன்டர்வல், இன்டர்வல் நேரத்தில் என்னை வந்து சந்திச்சு கொண்டிருக்கும், நாங்கள் இன்டர்வல் நேரத்தில் போகணும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 15 நிமிட இன்டர்வலில் தன்னுடைய டீய ஒரு கையில் வச்சுக்கொண்டு பிளாஸ்கில் இருந்து ஊற்றிக்கொண்டு என்னையோ அல்லது யாருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களோ தன்னை சந்திக்கும்படி பக்கத்தில் வைத்துக் கொண்டு, இந்த இடத்துல இந்த பிள்ளைக்கு, இந்த இடத்துல இந்த பிள்ளைக்கு வகுப்பில் எனக்கு நேரம் இல்லை திருத்துறதுக்கு, அதனால இந்த நேரத்தை மிச்சப்படுத்தி திருத்துறேன்னு படிச்சு கொடுத்தான். போதாக்குறைக்கு சில நேரத்தில் கோல் மீ ஆஃப்டர் 7:00 PM இருக்கு, பின்னேரம் 7 மணிக்கு கூட எனக்கு கோல் பண்ணியிருக்கு. இது வீட்டுக்கு நாங்கள் டெலிஃபோனுக்கு கோல் பண்ணணும், பேப்பரை கையில் எழுந்து வாடகை பேப்பரை அந்த அம்மா சொன்ன மாதிரி இருக்கும், அப்படியே ஒவ்வொன்றா திருத்துவாங்க. இப்படியெல்லாம் ஒரு டெடிக்கேட்டர் தங்களை மாணவர்களுக்காகவும் போதிப்பதற்காகவுமே அர்ப்பணம் செய்து இருந்தவர்கள். அந்த முன்னோர் சொல்கிற ஒரு சான்றோர் கூட்டுன்னு சொல்லுவீங்களே, ஆசிரியர் பணியும் அறப்பணி, அதற்கே உண்மை அர்ப்பணி என்று சொல்லுகிற கூற்று இருக்கிறேன். அதை முழுமையாக செய்த ஒரு சாரார் இருந்தார்கள் என்றும் இருக்கிறார்கள். இல்லை சொல்வதற்கு இல்லை, மாணவர்களை உருவாக்குவது என்பது, அவர்களை வார்த்தெடுத்து எடுப்பது என்பதை மிகவும் கச்சிதமாக சரியாக செய்து பெருமக்கள். இந்த மாதிரிதான் பல ஆசிரியர்களிடம் நாம் படித்தோம் என்பதை இன்றும் நாம் பல இடங்களிலே பெருமையோடு சொல்லுகிறோம். காரணம், நாங்கள் அவர்கள் மீது அன்பு காட்டினோம், அவர்கள் எங்கள் மீது அன்பு காட்டினார்கள். இரண்டு அன்பும் பரஸ்பரம் சேர்ந்து ஒருவர் மற்றவரோடு இணைந்து கற்றது கற்பித்ததுதான் இன்று வரைக்கும் நமக்கு நிலைத்திருக்கிறது. என்னுடைய கல்யாணத்துக்கு அதே ஐராந்தரி ரத்துவத்த நேரத்துக்கு அழைப்பு கொடுக்க போனேன், எல்லாருக்கும் அழைத்தேன். பாடசாலையில் கிரிபா டீச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தேன். அந்த டீச்சர், அந்த லெக்சரர் ஐராந்தரி ரத்வத்தை தன்னிடத்தில் வீட்டுக்கு எடுத்து மிகவும் அழகாக உபசரித்து தான் கல்யாணத்துக்கு வாரதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கடைசி அந்த அன்னைக்கு ஒரு ஆபரேஷன் வந்து கொள்ள முடியாது என்பதையும் டெலிஃபோன் மூலமாக உணர்த்தி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கிறேன் பெற்றுக்கோங்கன்னு சொல்லி ஒரு ஒரு பெருந்தொகைக்கு தள்ளி எழுதி ஒரு செக்கையும் எனக்கு அனுப்பி வைத்திருந்தாங்க. இப்படியான ஆட்கள்கிட்ட தான் நாங்கள் படிச்சோம். அவளுக்கும் எங்களுக்கும் மதத்தால் எந்த சம்பந்தமும் இல்லை, அவங்களுக்கும் எங்களுக்கும் இனத்தால் எந்த சம்பந்தமும் இல்லை, அவங்களுக்கும் எங்களுக்கும் நீண்ட காலம் பாடசாலையில் இப்படி இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்து உறவு சம்பந்தமும் இல்லை. அவர்கள் வாழ்வது எங்கேயோ, நாம் வாழ்வது எங்கேயோ, அவர்களை காண்பதும் கழிப்பு கழிக்கிற நேரமும் குறுகிய நேரம் இப்படியெல்லாம் இருந்தும் இவற்றையெல்லாம் தாண்டி தன்னிடத்திலே படிக்கிற மாணவர்களை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக தத்தெடுத்துக் கொண்டு அவர்களுக்கென தம்மை முழுமையாக அர்ப்பணித்திருந்து படிப்பித்தவர்கள். இன்றும் கூட அவர்களை நாம் எப்பொழுதும் நினைத்து பார்க்கிறோம், இப்படியான சந்தர்ப்பங்களில் பேசுகிறோம். அடுத்தவர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கை பாடமாகவும் படிப்பிலையாகவும் அமைய வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நிலை நமக்குள்ளே வர வேண்டும். ஒருவர் மற்றவரை, ஆசிரியர் மாணவரை, மாணவர் ஆசிரியரை நேசித்து வாழ்கிறது. பாடசாலையிலே படித்துக் கொடுக்கிற காலத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவமாக இருக்கும், ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு அனுபவத்தை தந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் கற்பிப்பதிலே, கற்பிக்கும் நேரத்திலே உங்களுக்கு கீழே இருந்து ஒரு வகுப்பிலே படிக்கிற சகல மாணவர்களும் உங்களிடத்திலே ஒரே பார்வைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றிருந்தால் மட்டுமே அவர்களுடைய இதயங்களிலே நீங்கள் வாழலாம். கடைநிலை மாணவன் என்று ஒருவன் இருப்பான், அவனை நீங்கள் தத்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்பது அறிவுலகம் சொல்லித் தருகிற புத்திமதி. அதாவது மாணவர்கள் ஏற்ப இரக்கத்தில் இருப்பார்கள், திரைகளில் விளங்கிக் கொள்வதில் அவர்களுடைய ஏற்ற இரக்கம் உங்களுக்கு இருக்கும். கல்வி உளவியலில் இது உங்களுக்கு விலாவாரியாக போதிக்கப்படுகிற சொல்லித்தரப்படுகின்ற ஒன்று. ஒரு கடையிலே மாணவன் இருப்பான், அவனை நீங்கள் தத்தெடுத்துக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் சிறப்பாக ஆசிரியர் பணி செய்கிறீர்கள். அவனை உதாசீனம் செய்துவிட்டு நல்ல கிரகித்தல் நிலையில் இருக்கிறவர்களை மாத்திரம் நீங்கள் கவனம் செலுத்தி படிப்பீர்கள் என்றால் ஒரு பெரிய தொகுதி மாணவர்கள் அவர்கள் வீணடிக்கப்படுகிறார்கள், கைவிடப்படுகிறார்கள். இது இஸ்லாமும் அல்ல, எந்த மதமும் இதை சொல்லித்தரவும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார், குத்துபா நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை சொல்வது அபு ரிஃபாஆ ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் வந்து நபி அவர்கள் குத்துபா நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், நான் வந்து பேசுகிறேன் நபி அவர்களிடத்தில் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரே யா ரசூல் அல்லாஹ், ஒரு பலவீனமானவன் ஒரு சாதாரணன் வந்திருக்கிறான், தன்னுடைய மார்க்கத்தை பற்றி படிக்க வந்திருக்கிறான், கேட்டு வந்திருக்கிறான், தனது மார்க்கம் என்னவென்று தெரியாது. அபூ ரிஃபாஆ ரலியல்லாஹு அன்ஹு தன்னையே சொல்லிக் கொள்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பிரசங்கத்தை இடையிடவே நிறுத்திவிட்டு அவர்கள் இருந்த இடத்துக்கு வந்து அத்தனை பேருக்கும் நடத்தி கொண்டிருந்த பிரசங்கத்தை நிறுத்துகிறார்கள். இந்த விஷயத்தை அடிப்படை சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற இடையில் குறுக்கிட்டு கேட்ட ஒரு நபர் அபூ ரிஃபாஆ என்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வருகிறார்கள். இதை அறிவிக்கிற அதே சஹாபி சொல்கிறார்கள், ஒரு கதிரை அவர்களுக்கு அந்த இடத்திலே போடப்பட்டது, அந்த கதிரையின் கால்கள் இரும்பாக இருந்தன என்று நான் நினைக்கிறேன். நபி அவர்கள் உட்கார்ந்து எனக்கு நான் தேவை என்று கேட்டவற்றை எல்லாம் எனக்கு படித்து தந்துவிட்டு பின்னர் தன்னுடைய நிகழ்த்திக் கொண்டிருந்த உரைக்கு குத்துபாவுக்கு சென்று அதன் இறுதி பகுதியை நிறைவு செய்தார்கள் என்று ஹவரத் அபூரைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார். ஒரு சபையிலே ஒரு வகுப்பிலே இருக்கிற போது கடைநிலை மாணவர் என்பவர் நம்மிடத்திலே முதல் நிலை மாணவராக எப்பொழுது இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் இந்த சம்பவத்திலே படிக்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே நீங்கள் எல்லாம் இதனை செய்யாதவர்கள் என்று நான் சொல்லவில்லை. முதலில் எனக்கு, அடுத்தது உங்களுக்காக நினைவூட்டிக் கொள்கிறேன். உலகத்திலே வாழ்கிறவர்கள், நல்ல பணி செய்துவிட்டு போனவர்கள் எல்லோரும் வாழ்கிறார்கள், அதில் விசேடமாக வாழ்பவர்கள் மனிதர்களுக்கு அறிவை சொல்லிக் கொடுத்து விட்டு சென்றவர்கள். அவர்கள் என்றும் வாழ்கிறார்கள், அவர்களை நினைப்பதற்கு அவர்களுடைய மாணவர்கள் முதல் தரமானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த மாணவர்களுடைய இதயங்களிலே இந்த வேலையை செய்கிற ஆசிரியர்கள் நிரந்தரமாக நிற்பதற்குரிய ஏற்பாட்டை செய்துவிட்டு செல்ல வேண்டும். அதாவது நான் அவர்களை நேசித்தேன், கற்பித்தலை நேசிப்பது மட்டுமல்ல மாணவர்களையும் நேசிக்க வேண்டும். கற்பிப்பதை நேசியுங்கள், கற்பித்து கொடுத்தலை நேசிக்கிறது போல உங்களிடத்திலே படிக்கிற மாணவர்களையும் நேசியுங்கள், வித்தியாசம் பாராது நேசியுங்கள். அவர்கள் என்றும் உங்களை முகப்பு வைத்து கொண்டாடி கொண்டிருப்பார்கள். இதுவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உயர்ந்த சன்மானமாக இருக்கும். இந்த கீர்த்தியாகவும் இன்றோடு நாளையோடு முடிந்து போகக்கூடியது. உங்களுக்கு கிடைக்கிற பட்டங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானங்கள், வெகுமானங்கள், தரிசல்கள், அன்பளிப்புகள், இவை யாவும் ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு முடிந்து போகக்கூடியது. ஆனால் உங்களுடைய பெயர் மாத்திரம் நிலைத்து நிற்கக்கூடியது. நீங்கள் செய்கிற பணிக்கும் பெறுகிற ஊதியத்துக்கும் இடையிலே ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். நீங்கள் செய்கிற பணிக்கும் பெறுகிற ஊதியத்துக்கும் இடையிலே ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். ஒப்பிட்டு பார்த்தால் ஒருபோதும் இந்த பணியை நிறைவாக செய்ய மாட்டீர்கள். எப்பொழுது செய்கிற பணியை நேசித்து சுவாசித்து செய்வீர்களோ, செய்கிற பணியை நேசித்து சுவாசித்து செய்வீர்களோ அந்த பணி திருத்தமாக அமையும். ஹாஃப் ஹார்ட்டடாக, அரை மனதாக எப்பொழுது செய்வீர்களோ அந்த பணியிலே கோணல் மாணல் இருக்கும். ஓட்டை உடைத்தல் இருக்கும். எனவே இந்த சிந்தனையை மாற்றி நான் கற்பிக்கிறேன் என்றால் கற்பித்தல் பணிக்கு என்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறேன். நான் மாணவர்கள் மாணவர்கள் நான் என இரண்டர கலந்து நானும் ஒரு மாணவனாகவே இருந்து படிப்பிக்கிறேன். அவர்களுக்கு எனக்கும் இடையிலே வித்தியாசம் கிடையாது. வகுப்பறையிலே முதல் நிலை மாணவன் ஆசிரியர் என்ற பெயரிலே நானாகத்தான் இருக்கிறேன். அவர்கள் படிக்கிறார்களோ இல்லையோ அது இரண்டாம் பட்சம், முதலில் நான் படிக்கிறேன் என்கிற உணர்வோடு நீங்கள் படிப்பிப்பீர்கள் என்றால் மாணவர்கள் உங்களை போன்று சிறப்பாக படிப்பார்கள். எனவே இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். செய்கிற வேலை என்ன என்பது முக்கியம்தான், அதை எப்படி செய்கிறேன் என்பது அதை விட முக்கியம். ஆசிரிய பணி மட்டுமல்ல, நாங்கள் எந்த பணி செய்கிறோமோ வேலை செய்கிறோமோ அந்த வேலை என்ன என்பது முக்கியம்தான், சந்தேகம் அல்ல. ஆனால் அந்த வேலையை எப்படி செய்கிறோம் என்பது அதை விட முக்கியம். கஞ்சி ஊற்றி விற்கிற ஒரு தொழிலாக இருக்கலாம், செருப்பு செய்கிற ஒரு தொழிலாக இருக்கலாம், உலகத்தில் எந்த தொழில் செய்தாலும் செய்கிற தொழில் ஒரு பெரிய முக்கியம் அல்ல. அந்த செய்கிற தொழிலை உயிருக்கு உயிராக நேசித்து அதன் உள்ளார்ந்த விஷயங்களை சுவாசித்து தன்னுடைய முழு சோலையும் சோழ என்றால் தன்னுடைய முழு உயிரையும் அதில் இட்டு செய்கிறான் என்றால் அவன் அந்த வேலையில் நிச்சயமாக ஒரு வெற்றியாளனாக இருப்பான். கற்பித்தலும் அப்படித்தான். தன்னுடைய இந்த பணியை உயிருக்கு உயிராக நேசித்து செய்யுங்கள், அதில் திருத்தமாக செய்யுங்கள். தீமத்து புள்ளின்றியின் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய பெருமதி எதனை அவன் அழகாக செய்கிறானோ அதுவாக இருக்கும் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொன்னார்கள். எல்லாவற்றிலும் அழகு திருத்தம் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்தை இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நபி அவர்களுடைய ஒரு குழந்தை இப்ராஹிம் சிறு வயதிலேயே குழந்தையாக இருக்கும் போதே மரணம், அவர்கள் அடக்கப்படுகிறார்கள், கபருக்குள்ளே பிள்ளை வைக்கப்பட்டு கபரு மூடப்படுகிறது. அஃபலுபுன அப்பா உசாமத்துபுன ஜெயித் என்கிற இரண்டு சஹாபிகள் தொகையுள்ளாக வண்ணம் உள்ளே இறங்கி கபரை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். அவரின் விளிம்பிலே அமர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூடப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உயர்த்தப்பட்டு மூடப்பட்டு வருகிற நேரத்திலே ஒரு இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளி மூடும்படி நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதில் இருந்த சஹாபிகள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இது இருப்பது அது அவசியம் மூடத்தான் வேண்டுமா? இது அதாவது அந்த இடைவெளியை உள்ளே போகக்கூடிய அளவுக்கு ஒன்றுமில்லை, மேலே மூடப்படுகிற நேரத்திலே கொஞ்சம் மண் போட வேண்டிய தேவை இருந்தது. இதை மூடுவதனால் எந்த பிரயோசனமும் இல்லை, விட்டு விடுவதனால் பாதிப்பும் இல்லை என்கிற நிலையில் உள்ளது. நபி அவர்கள் சொன்னார்கள், இதனை மூடுவதனால் எந்த பிரயோசனமும் பெரிய அளவுக்கு இல்லை, இதனை மூடாமல் விடுவதனால் எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் மூடினால் கபரை தரிசிக்க வருபவர்கள் இந்த வழியால் போகிறவர்களுடைய கண் குளிர்ச்சி அடையும், கபரையும் அழகாக நேர்த்தியாக மண் போட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி விட்டு சொன்னார்கள். நிச்சயமாக அடியான் ஒரு வேலையை செய்தால் அதனை திருத்தமாக செய்வதை அல்லாஹ் விரும்புகிறார்கள். எந்த வேலையா இருக்கலாம், முழு உலகத்துக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்நல் அபுத இதா அமித அமல அஹப்பல்லாஹு அன் யுத்கினா, அது அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தது. என்ன, அடியான் ஒரு வேலையை செய்தால் அதனை அவன் திருத்தமாக செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். ஆசிரிய பணியும் நம்முடைய ஒரு வேலை என்று இருந்தால் அதனை திருத்தமாக அழகாக நேர்த்தியாக முழு மனதையும் முழு உடம்பையும் முழு சிந்தனையையும் முழு உயிரையும் போட்டு செய்ய வேண்டும் என்பது அங்கே எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த நேரத்திலே இந்த நாளிலே இந்த நாளிகையிலே நீங்கள் சிந்திக்கிற பேசுகிற கவனத்தில் இருந்து கொள்கிற விஷயத்தில் உங்களுடைய உத்தியோகம் இது எப்பொழுதும் நீங்கள் நேசித்து சுவாசித்து செய்கிறதாக, மாணவர்களை மாணவர்களாக பார்க்காமல் உங்களின் சொந்த பிள்ளைகளாக பார்த்து செய்கிறதாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு சிந்தனைக்கு விருந்தாக அதனை நான் விட்டுவிட்டு செல்லுகிறேன். இந்த கருத்துக்கள் முதலில் எனக்கு, அடுத்தது உங்களுக்கு என்பதற்காக இதனை நான் சொல்லிவிட்டு செல்லுகிறேன். எல்லாம் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் செய்கிற வேலைகளின் பிடிப்பையும் நேர்த்தியையும் நேசிப்பதையும் சுவாசிப்பதையும் தருவானாக. ஒருவர் மற்றவரை அன்போடு பார்ப்பவர்களாக, ஒருவர் மற்றவரை கருணையோடு பார்ப்பவர்களாக, ஒருவர் மற்றவருக்கு உதவி ஒத்தாசை புரிந்து வாழ்பவர்களாக, ஒருவர் மற்றவருக்கு கடமையிலே ஒத்துழைப்பு நம்பி வாழ்பவர்களாக அல்லாஹுத்தாலா நம் அனைவரையும் ஆக்கியவர்வானாக. இந்த சந்தர்ப்பத்திலே என்னையும் ஒரு பொருட்டாக மதித்தழைத்து உங்களோடு நாலு விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்கு சந்தர்ப்பம் கொடுத்த உங்களுடைய அதிபர் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் உள்ளிட்ட எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜசாக்கும் அல்லாஹு கைரா. பசியேறி இருக்கக்கூடிய இந்த வேலையிலே மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து வைத்த முகத்தை என் பக்கமே வைத்துக் கொண்டு இதுவரையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சபையின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். ஜசாக்கும் அல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.